இந்த நாளும் இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலே இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த வருடம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்த வசனத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்ப்போம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதே இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னதான வார்த்தை இது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, அவருடைய முதல் வருகைக்கு முன்பதாக வந்து வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு தேவ மனுஷன். இந்த யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து ஜனங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காகவே, வழியை ஆயத்தப்படுத்துவதற்காகவே அனுப்பினார். இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொன்ன மிக முக்கியமான ஒரு காரியம், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதே அவர் சொன்ன காரியம். இது ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி, அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லி ஜனங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிற இந்த மனுஷன், அவர் இந்த உலகத்தில் செய்த 3.5 வருஷ ஊழியத்தை குறித்து பேசியிருக்கணும். அவர் அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கணும். வியாதிகளை சுகமாக்குவார்னு சொல்லியிருக்கணும். பிசாசுகளை துரத்துவார்னு சொல்லியிருக்கணும். மரித்தோரை எழுப்புவார்னு சொல்லியிருக்கணும். இப்படி அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய அதிகாரங்கள், வல்லமைகள், இதெல்லாத்தையும் பேசியிருக்கணும். ஆனால் எதையுமே யோவான் ஸ்நானகன் பேசலை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதை நான் 3 வகையாய் பிரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அவருடைய ஊழியத்தின் காரியத்தை மட்டும், ஊழியத்தின் காரியத்தை மாத்திரம் 3 விதமாய் பிரிக்கணும். எப்படின்னா, முதலாவது, அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை தொடங்கினார். அதன் பிறகு 3.5 வருஷம் அவர் செய்த ஊழியம் இது முதல் பகுதி. இந்த முதல் பகுதி என்ன சொல்லுகிறது, அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது மாத்திரமல்ல, வேத சத்தியங்களை உபதேசித்தார். ஜனங்களுக்குண்டாயிருந்த வியாதிகள், நோய்களை நீக்கி சுகமாக்கினார். பிசாசுகளை துரத்தினார். மரித்தோரை எழுப்பினார். 12 சீஷர்களை ஏற்படுத்தினார். இப்படி அவர் செய்த காரியங்கள் நிறைய உண்டு. அவர் செய்த அற்புதங்கள் எண்ணில் அடங்காதது. அவர் தொட்டு சுகமடைந்தவர்கள் ஏராளம். அவரை தொட்டு சுகமடைந்தவர்கள் ஏராளம். அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அற்புதம் பெற்றவர்கள் ஏராளம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், 1000 ஜனங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இது அவருடைய ஊழியத்தின் முதல் பகுதி. பின்பு அந்த 3.5 வருஷத்தின் முடிவிலே இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பி, பின்பு 40 நாளளவும் அவர் இந்த உலகத்திலே இருந்தார். ஆனால் அந்த 40 நாளளவும் மகிமையின் சரீரத்தோடு அவர் இருந்தார். முன்பு இருந்தது போலல்ல, மகிமையின் சரீரத்தோடு இருந்தார். அந்த 40 நாட்களில் அவர் செய்தது 2வது வகை ஊழியம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 40 நாட்களில் அவர் பிரசங்கம் பண்ணல, வியாதிகளை சுகமாக்கல, பிசாசுகளை துரத்தல, மரித்தோரை எழுப்பல, எந்த விதமான காரியத்தையும் அவர் 3.5 வருஷம் அதற்கு முன்பாய் செய்த எதையும் அவர் அந்த நாட்களிலே செய்யலை. இது டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு ஊழியம். அந்த 40 நாட்களில் அவர் தன்னுடைய 11 சீஷர்கள், ஒருத்தன் இறந்துட்டான், யூதாஸ் இறந்துட்டான், மற்ற 11 பேர், அந்த 11 பேரையும் இன்னும் அவரை நேசித்த சிலருக்கும் தான் உயிரோடு இருக்கிறதாக அந்த 40 நாள் அளவும் அவர் காண்பித்தார், தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி பெந்தேகோஸ்து எனும் நாளுக்கு ஒரு 120 பேரை ஆயத்தப்படுத்துவதான ஒரு வேலை மட்டும்தான் செய்தார். அந்த பெந்தேகோஸ்து எனும் நாளிலே 120 பேர் மேலறையிலே கூடி ஜெபித்தார்கள். அதற்காக அந்த 40 நாட்களில் ஒரு சிறு கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். அதுதான் அவர் செய்த 2வது ஊழியம். இது வித்தியாசமானது. ஒரு சிறு கூட்டம், ஏற்கனவே தன்னை அறிந்த கூட்டத்திற்கு நடுவிலே அவர் ஊழியம் செய்தார். முதல் பகுதி பார்த்தீங்கன்னா அவரை அறியாதவர்களுக்கு நடுவிலே மெயினாக செய்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவரை அறிந்தவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவங்களுக்கு நடுவில் தான் இந்த 40 நாள் அவர் செயல்பட்டார். இது 2. 40 நாளுக்கு பிறகு அவர் பரமேரி சென்றார். பரமேரி சென்ற பிறகு அடுத்த 10வது நாள் அவர் வாக்கு கொடுத்தது போல, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படி அவர் பரிசுத்த ஆவியானவரை 120 பேர் மேல் ஊற்றினார். அதைத்தான் இந்த இடத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்றார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொன்னது. அந்த 3வது வகை ஊழியத்தை தான் இந்த இடத்துல யோவான் மென்ஷன் பண்றார். அப்படின்னா இது என்ன ஆச்சரியம்னா, அவர் உலகத்திலே எல்லாருடைய கண்களுக்கும் புலப்பட்டு அவர் செய்த ஊழியத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசல. மகிமையின் சரீரத்தோடு ஒரு 40 நாட்கள் இருந்து அநேகரை ஆயத்தப்படுத்தினாரே, அதை பத்தியும் பேசல. அவர் பரமேரி சென்று அடுத்த 10 நாட்கள் கழித்து அவர் அபிஷேகத்தை ஊற்றினாரே, அந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல அவர் வந்து பேசுறார். 3வது வகை. அப்ப இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் ஏன் அவர் மனிதனாய் நடமாடி ஊழியம் செய்த காலத்தை சொல்லல? அடுத்தது 40 நாட்கள் ஒரு சிலரை அவர் ஆயத்தப்படுத்தினதை பத்தி பேசல. கடைசியாக அவர் அபிஷேகத்தை ஊற்றின அந்த சம்பவத்தை மட்டும்தான் யோவான் ஸ்நானகன் பேசுறார். இந்த ஊழியம் இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு நடைபெற்ற ஊழியம். இங்கே 120 பேரை அவர் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். அவர்களுக்கு அக்னிமயமான நாவுகள் காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:4 வசனங்கள் அப்படி சொல்லுகிறது. இப்போ இந்த 3வது வகை ஊழியம் எப்படிப்பட்டது என இதைத்தான் இந்த இடத்துல யோவான் ஹைலைட் பண்றார். அப்ப இந்த 3வது வகை ஊழியம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 2 ஊழியத்தையும் சேர்ந்ததுதான் இந்த 3வது வகை ஊழியம். அவர் 3.5 வருஷம் இந்த உலகத்திலே மனிதனாய் நடமாடி செய்த ஊழியமும், அடுத்த 40 நாட்களிலே ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாரே அந்த ஊழியத்தையும் சேர்த்ததுதான் இந்த 3வது ஊழியம். இந்த 3வது வகை ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நேரடியாக செய்யலை. முதல் வகை ஊழியத்தை நேரடியாக மனிதனாய் எல்லாருடைய கண்களுக்கு தெரிஞ்சபடி பப்ளிக்ல செய்தார். 2வது காரியம் செலக்டட் குரூப்புக்கு நடுவில் செய்தார். ஆனால் இப்போ 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் திரை மறைவில் இருந்து கொண்டு இந்த 3வது ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதை தான் இங்கே சொல்லப்படுது. இந்த அவர் திரை மறைவில் இருந்து கொண்டு இந்த 3வது வகை ஊழியத்தை அவர் எப்படி செய்கிறார்னா, நம்மை வைத்து இந்த ஊழியத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு ஜனங்கள் பார்த்தது போல இன்றைக்கு மனிதனாய் எல்லாரும் பார்க்குற நிலைமையில் இல்லை. ஆனால் அந்த ஸ்தானத்தில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில் அவர் எப்படி மனிதனாய் நடமாடி ஊழியம் செய்தாரோ அந்த இடத்தில் நம்மை கொண்டு நிற்க வச்சிட்டார். இது ஃபர்ஸ்ட் ஊழியம். நம்மை ஒரு மனிதனாக, அவர் எப்படி மனிதனாக இருந்தாரோ அதே போல மனிதர்களாகிய நம்மையும் அந்த இடத்துல கொண்டு நிற்க வச்சு நம் மூலமாக இன்றைக்கு தம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வைக்கிறார். நம் மூலமாக வியாதிகளை சுகமாக்குகிறார். நம் மூலமாக பிசாசில் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்கிறார். நம் மூலமாக ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நம் மூலமாக ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய 3வது வகை ஊழியம் மனிதர்களாகிய நம் மூலமாக அவருடைய முதல் கட்ட ஊழியம் நடைபெறுகிறது. ரெண்டாவது கட்ட ஊழியம்னு ஒன்று சொன்னேன், அதாவது மகிமையின் சரீரத்தோடு கூட இருந்து ஒரு சிறு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறது. அதையும் இன்னைக்கு நம்மை கொண்டதை ஆண்டவர் செய்கிறார். இப்போ ஒரு பக்கத்திலே சுபிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நம்மை கர்த்தர் நம் மூலமாக இந்த சரீரத்தை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவது போல, அவர் தம்முடைய வருகைக்கு முன்பதாக உத்தமமான ஜனத்தை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஒரு கூட்ட ஜனத்தை அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை இந்த நாட்களிலே பயன்படுத்துகிறார். இது செலக்டட் குரூப். முதல் கூட்டம் நம்மை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு, இரண்டாவது கூட்டம் பார்த்தீங்கன்னா அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. எப்படி அன்றைக்கு அந்த இரண்டாவது கூட்டத்தில் ஒரு 120 பேரை ப்ரிப்பேர் பண்ணாரோ, உத்தமமான ஒரு 120 பேரை ப்ரிப்பேர் பண்ணாரோ, அதே போல் அவருடைய இரண்டாவது வருகையிலே அவரை சந்தித்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உத்தமமான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைத்துத்தான் பயன்படுத்துகிறார். நம்மை வைத்து தான் கர்த்தர் காரியங்களை செய்கிறார், நம்மையே பயன்படுத்துகிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூன்றாவது வகை ஊழியம்தான் ரொம்ப முக்கியமானது. நம்மை வைத்து தன்னுடைய முதல் ரெண்டு கட்ட ஊழியங்களையும் அந்த மூன்றாவது வகை ஊழியத்திலே நம்மை வைத்து கர்த்தர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கிக்க வேண்டும், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும், ஜனங்களுக்காக நாம் பரிதபித்து ஜெபிக்க வேண்டும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும், வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நம் மூலமாக ஜனங்கள் விடுதலை அடைவதற்கு நாம் செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி ஜனங்களுக்கு சொல்லி பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு அவர்களை பரலோகத்திற்கென்று இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவரை சந்திப்பதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் நாம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஊழியங்கள். தேவ பிள்ளைகள் இதில் கவனமாக இருக்கணும். ஆண்டவரை குறித்து பேசுங்கள், ஆண்டவரை குறித்து எல்லாருக்கும் அறிவிங்க, பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, ஜனங்களின் மன திரும்புதலுக்காக பிரசங்கியுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த முதல் கட்ட ஊழியத்திலே அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காகவே இருந்தது. ஜனங்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதானமாக இருந்துச்சு. அவருடைய முதல் பிரசங்கம் மத்தேயு 4:17 பார்த்தீங்கன்னா, அது முதற் கொண்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4:19 பார்த்தீங்கன்னா, சீஷர்களை அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை சொல்லுகிறார், என் பின்னை வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேனர். அதுவும் ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக அழைப்பதற்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணார், 12 பேரை ப்ரிப்பேர் பண்ணார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதுகிற சுவிசேஷம் 9:36-38 வசனங்களை பாருங்க, அவர் ஜெப குறிப்பை கொடுக்கிறார். அது என்ன ஜெப குறிப்பு? ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஊழியர்கள் எழும்ப வேண்டும் கேட்டார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஜனங்களின் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதத்தில் ஊழியம் செய்யக்கூடிய நல்ல ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கும்படியாக அவர் விண்ணப்பங்களை கொடுத்தார், ஜெப விண்ணப்பத்தை கொடுத்தார். இது மூணாவது. நாலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:20-30 நீங்க படிச்சு பாருங்க. அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய பலத்த செய்கைகளை கண்டும் ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனது நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டார். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அவர்கள் அப்பொழுதே ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த ஜனங்களை கடிந்து கொண்டார். அவர் அற்புதங்களை செய்தது ஜனங்களை மனம் திரும்ப வைப்பதற்காக, அதுக்குதான் அவர் அற்புதங்களை செய்தார். எல்லாத்துக்கு மேல அஞ்சாவது அவருடைய கடைசி கட்டளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18-19 வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா, அவருடைய கடைசி கட்டளை, அவர் அதை தான் சொல்லுவார், சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அஞ்சு காரியங்களை நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவருடைய ஒரே ஃபோக்கஸ் மனந்திரும்புதல். மனந்திரும்புதலை பிரசங்கித்தார். மனந்திரும்புதலுக்காக சீஷர்களை, மனந்திரும்ப வைப்பதற்காக சீஷர்களை ஏற்படுத்தினார். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஊழியம் செய்வதற்கு இன்னும் ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று ஜபக்குறிப்பு கொடுத்தார். ஜனங்கள் மனந்திரும்ப வேண்டும் என்று அற்புதங்களை செய்தார். கடைசி கட்டளையாக ஜனங்களை மனந்திரும்ப வைத்து சீஷர்களாக்கும்படி கடைசி கட்டளையும் கொடுத்து விட்டு, அதிகாரம் கொடுத்து விட்டு சென்றார். அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக மனந்திரும்புதல். இன்றைக்கும் ஜனங்களின் மனந்திரும்புதல் முக்கியம். ஜனங்களின் மனந்திரும்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இப்ப இந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் கர்த்தர் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதிலே காரியம் என்ன? இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் இன்றைக்கு ஜனங்களை மனந்திரும்ப வைத்து ஒரு கூட்ட ஜனத்தை தம்முடைய வருகை காயத்தப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு வைக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த 120 பேரை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர்களுக்குள் கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அந்த வேத பகுதியை நான் கவனிக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், இப்பொழுது நான் அதை வாசிக்க போறேன். தெளிவாக நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:4 வசனங்கள். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது இவர்கள் 120 பேர் அவர்கள் ஓரிடத்துல கூடி வந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி. அப்பொழுது அடுத்த 10வது நாள் அவர்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பித்து 10வது நாள் பெந்தேகோஸ்தின் நாள் வந்தது. அந்த நாளிலே அவர்கள் வழக்கம் போல ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய காற்றடிக்கிற சத்தம் அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அப்படியே வந்து நிரப்பியது. அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அந்த 120 பேர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே அந்த 120 பேரும் பேசினார்கள். அக்னியை பார்த்தாங்க, அந்த அக்னி தங்கள் மேல் இறங்குகிறதை கண்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். இதை தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து தேவ பிள்ளைகள் நம்ம தெரியணும். அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்குள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் அவர் வருகிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவராக வருகிற ஆண்டவருடைய சுபாவம் என்னன்னா ஒரு அக்னியை போன்றவர். இந்த அக்னியின் காரியம் என்னன்னா பாவத்தை சுட்டெரிக்கும், சகலவிதமான பொல்லங்கனான பிசாசனுடைய வல்லமைகளை சுட்டெரிக்கும், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகத்திற்குள் ஆண்டவர் நமக்கு வல்லமையை வைத்திருக்கிறார். எதற்காக? ஒரு கூட்ட ஜனத்தை அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்தும்படியாக வல்லமையை வைத்திருக்கிறார். இங்கே பரிசுத்த ஆவி அக்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதே காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி காணப்பட்டது என்பதையும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்திலே இங்கே பேதுரு ஒரு அருமையான பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட நினைக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவி அக்கினி என்று அப்போஸ்தலர் 2 பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அது எப்படி சொல்லப்படுகிறது என்றால் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். அப்போ அந்த அக்கினி என்பது எப்படிப்பட்டதென்றால் தேவ வல்லமையை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறது தான் அந்த அக்கினி. நல்லா கவனிக்கணும், அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3 பாத்தீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து முதல் 7 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு போறாங்க. பிறவி சப்பானியான ஒரு மனுஷன் அலங்கார வாசல் அண்டையிலே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பேதுருவை பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று அவனை தூக்கிவிட அந்த தேவ வல்லமை அவர்களுக்குள் இருந்த அந்த அக்கினி அது வல்லமையாக வெளிப்பட்டு அவனை அந்த நிமிஷத்தில் அவனை சுகமாக்குகிறது. அந்த இடத்தில் 5000 மனம் திரும்பினார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 4:4 சொல்லுகிறது. 5000 மனம் திரும்பினார்கள். அப்ப இந்த இடத்துல இந்த அற்புதம் நடக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி அந்த வல்லமை 5000 கர்த்தருக்குள் மனம் திரும்ப வைத்து விட்டது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் மனம் திரும்புவதற்காகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவ பிள்ளைகள் நீங்கள் பெற்ற அபிஷேகத்திற்குள் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறதை நாம வந்து செயல்படும் போதுதான் அந்த வல்லமை வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியுமே தவிர, அந்த வல்லமை வெளிப்படுவதற்கு நாம் இறங்கி ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணுவதற்காக அவர்கள் போறாங்க. அப்ப அவர்கள் அந்த இடத்துலே அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். இவங்க பார்த்துட்டு எங்கிட்ட காசு இல்லப்பான்னு சொல்லிட்டு அவங்க நேரம் நடந்து போயிட்டே இருந்திருப்பார்கள் என்றால் ஒண்ணுமே நடந்திருக்காது, அவங்க போய் ஜெபம் பண்ணி வீட்டுக்கு திரும்பி இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் அந்த இடத்துல அவனை ஒரு பிச்சைக்காரனாக அல்ல, அவன் சுகமாக்கப்பட வேண்டிய மனிதனாக அவனை பார்க்கிறாங்க. அவனை ஒரு பிச்சைக்காரனாக எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் இவர்களோ தங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை வைத்து அவனை நடக்க பண்ண வேண்டும் என்கிற கண்ணோட்டத்துல பார்த்தாங்க. அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்குள்ளிருந்து விசுவாசத்தை கர்த்தர் புறப்பட பண்ணினார். அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் பார்க்கிற பிரகாரத்திலே நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. இன்றைக்கு உலகத்திலே ஒரு குடிகாரன் இருக்கிறான், அந்த குடிகாரனை உலகம் குடிகாரனாய் பார்க்கிறது. ஒரு ஏமாற்றுக்காரன் இருக்கிறான், உலகம் அவனை ஏமாற்றுக்காரனாய் பார்க்கிறது. ஒருவன் தவறான காரியத்தை செய்கிறவன் அவனை பார்த்து எல்லாம் தவறானவனாக பார்க்கிறது. இன்னைக்கு உலகம் இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி பார்க்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அதே பார்வையில் பார்க்கக்கூடாது. ஒரு குடியாரனை பார்க்கிறோம் என்றால் அவனை குடியாரனாய் உலகம் பார்க்கிறது போல நாம் ஒரு குடியாரனாய் பார்த்து விட்டு போகிறது எளிது. அப்படி கர்த்தர் நம்மளை பார்க்க வைக்கல, அவன் கர்த்தரால் விடுவிக்கப்பட வேண்டியவன் என்ற விதத்தில் நம்ம பார்க்கணும். ஒரு வியாதியஸ்தனை பார்க்கிறோம், அவனை உலகம் வியாதியஸ்தனாய் பார்க்கிறது, நாமோ அவன் சுகமாக்கப்பட வேண்டியவன் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். ஒருவன் மோசமானவனாய் இருக்கிறான், அவனை மோசமானவனாக உலகம் சித்தரிக்கிறது, மோசமானவனாக உலகம் அவனை பார்க்கிறது, நாமோ அவன் திருத்தப்பட வேண்டியவன் என்கிற கண்ணோட்டத்தில் அவனை பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினி எந்த மனுஷனையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. எந்த மனுஷனையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு இமை பொழுதிலே மாற்ற முடியும். கர்த்தர் எந்த நபரையும் மாற்றுவார். இதை கர்த்தர் செய்கிறார். மாற்றப்பட முடியாத நபர்கள் என்று யாருமே இருக்க முடியாது. எப்படிப்பட்ட மனுஷனையும் மாற்றுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் எந்த மனுஷனையும் மாற்றும். பல வருஷத்திற்கு முன்பதாக, அதாவது 1996 நான் ஒரு சிஎஸ்ஐ சபையில் ஒரு கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். 3 கன்வென்ஷன் அலக்கம்பி என்ற ஒரு இடத்துல. அந்த கன்வென்ஷனில் 3rd ஞாயிற்றுக்கிழமை கூட்டம், காலை கூட்டத்தில் ஆண்டவர் அநேகரை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் முடிந்த பின்பு கடைசி கூட்டம் சாயங்கால கூட்டம். அங்கெல்லாம் ஜனங்க ஈஸியாக, அது நீலகிரி மாவட்டம் மலைப்பிரதேசம், ஜனங்களை ஈஸியாக வந்துட்டு போகிறதுல ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாயங்கால கூட்டம், அந்த கூட்டத்தில் திரளான ஜனங்கள் வந்திருந்தாங்க. சாயங்கால கூட்டம் முடிந்த பிறகு அந்த ஜனங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பதற்கு ஜெபிச்சு ஆரம்பித்தேன். நிறைய பேர் அங்கங்கே சேரில் உட்காந்துருந்தாங்க. அதன் பிறகு நான் ஒவ்வொருவரையும் வரவழைத்து ஒவ்வொருவருக்காக விசாரித்து ஜெபித்தேன். அப்போ ஒரு வாலிப பையன் என்னிடத்துல வந்தான். வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. என்னப்பா தம்பி உனக்கு என்ன பிரச்சனைண்ணா? நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், என்னால் விட முடியலண்ணா. அப்போ நான் அவனை பார்த்து சொன்னேன், தம்பி இயேசுனை விடுதலை ஆக்குவார்ப்பா அப்படின்னு. இல்லைங்க, என்னால் விட முடியாதுங்கண்ணா. நான் சொன்னேன், இல்லைப்பா நீ சொல்கிறது இருக்கட்டும், உன்னால் விட முடியாது, நீ சொல்கிறது உன் சைடு, ஆனால் இயேசு உன்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு. அவனுக்கு நான் சொல்கிறத கூட அவனால் உள்ளே வாங்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குடியில் அடிமையாக இருந்தான். அதனால் இன்றைக்கி இயேசு உன்னை விடுதலையாக்குவார் ரெண்டு தடவை சொல்கிறேன், இல்லைங்க என்னால் விடுதலையாக முடியாதுங்கன்னு திரும்பி அவன் அதை தான் சொல்கிறான். அதனால் அவனுக்கு அந்த நிலைமையிலே அவன் மைண்ட் இருக்குது. அவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது எனக்குள்ள ஆவியானவர் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வச்சார், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு அப்படின்னு. அவனோடு இன்னும் 4 நண்பர்கள் வந்திருந்தாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு ஆகிட்டாவது. அப்போது அவனுடைய நண்பர்கள் யாருன்னு கேட்டேன். இன்னும் 4 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க பின்னால் உட்காந்துட்டாங்க. ஒருத்தன் மட்டும் எங்கிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறான். சொன்ன உடனே அவன் சொன்னான், பின்னால் தான் உட்காந்துட்டுருக்கிறாங்க, அவனையும் கூப்பிடுணும். வந்து நின்னு 5 பேரையும் பார்த்து கேட்டேன், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் 5 அதிகமாக நாங்கள் குடிக்கிறவங்க, எங்களால் விடுதலையே பெற முடியாதுனாங்க. இல்லைப்பா அவங்க அத்தனை பேரையும் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு. அவங்களுக்கு அதை நம்பவே முடியல, எல்லாம் கண்ணை மூடுங்க சொல்லிட்டு 5 மலையில் வரிசை அப்படி கையை வச்சதுதான், 5 போய் பத்து கீழே விழுந்தாங்க. விழுந்த மாத்திரத்தில் எழுந்த உடனே குதிக்கிறாங்க. ஐயோ சந்தோஷம் தாங்க முடியலையே, சந்தோஷம் தாங்க முடியலே, உற்சாகத்தோடு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. 5 அந்த அசுத்தாவி ஓடி போயிடுச்சு. அந்த 5 மேலையும் எழுந்து துள்ளி குதிக்கிறாங்க. குதிக்க ஆரம்பிச்சோடனே திருப்பி அந்த 5 மேலையும் கையை வச்சது தான், 5 ஆவியான உடனே நிரப்பினார். பரிசுத்தாவியானவர் வல்லமையோடு அக்னியாய் வந்து நிரப்பினார். 5 உடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 அவருடைய காரியங்கள் அப்படியே தலைகளை மாறி போச்சு. குடியிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு சொன்னவர்கள் முதல் தொடுதலிலே அந்த ஆவிகள் விலகி அவருக்கு சந்தோஷம் வந்தது. 2 தொடுதலிலே அவங்க எல்லாரும் தொடர்ந்து கர்த்தருக்காக நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். எதுக்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண வல்லவரா இருக்கார். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வந்து நிரப்பி இருக்கிறார். எதுக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார்? எதற்காக கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியானவராலும் அக்னியினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார்? கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்வதற்கு, நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு, பிசாசின் பிடியிலே அடிமைகளாக இருக்கிறவர்களை விடுதலை செய்வதற்கு, அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் 3rd ஊழியம் என்னை கொண்டு இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் நீங்க விசுவாசிக்கணும். நாம் ஒவ்வொருவரை கொண்டுதான் அவருடைய 3rd ஊழியம் நடைபெறுகிறது. முதல் பகுதியை அவர் மனிதனாய் இருந்து 3.5 நிறைவேற்றிட்டார். 2rd ஊழியம் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் 3rd ஊழியம் கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்றார். அப்ப இந்த 3rd ஊழியத்தை குறித்து நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன். முதல் 2 காரியங்கள் தான் இந்த 3rd காரியத்தில் வருகிறது. முதல் 2 ஊழியத்திலே அவர் என்னென்னலாம் செய்தாரோ அதைத்தான் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே கர்த்தர் செய்ய நினைக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலும் அக்னியினாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்கள் எந்த ஒரு மனுஷரை பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்க வேண்டும். ஜனங்களை பிரச்சனை உள்ளவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் விடுவிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் இவன் என்று சொல்லி பார்க்க வேண்டும். வியாதியஸ்தர்களை சுகமாக்கப்பட வேண்டிய நபராக பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களையும் அவர்கள் திருத்தப்பட வேண்டிய நபர்கள் என்று சொல்லிதான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர்களை ஒரு குற்றவாளியாகவே நாம் பார்த்துவிட்டு நகர்ந்து போவதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணவில்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து இந்த கடைசி நாட்களில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய நினைக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு அபிஷேகம் வேறு, வல்லமை வேறுன்னு. கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்குள் கர்த்தருடைய முழு வல்லமையும் அடங்கி இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள், அதில் இறங்கி செயல்படுகிறவர்கள் மூலமாக ஆண்டவர் அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இந்த அப்போஸ்தலர்களாயிருக்கட்டும், 120 பேராயிருக்கட்டும், இவர்கள் எந்த இடத்துலையுமே ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை தரும்னு எல்லாம் ஜெபிக்கவே கிடையாது. அவங்க அபிஷேகம் பெற்றாங்க. அந்த அபிஷேகத்துக்குள்ள இருந்த வல்லமை அவர்கள் மூலமாக அந்தந்த இடத்தில் தேவைக்கேற்ற விதத்தில் அது வெளிப்பட்டு கொண்டே தான் இருந்தது. அப்படித்தான் கர்த்தர் நமக்குள் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்துக்குள் இருக்கிற வல்லமை நீங்கள் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அது அந்தந்த இடத்திற்கு ஏற்ற விதத்தில் அந்தந்த வல்லமைகளை கர்த்தர் நம் மூலமாக வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த அபிஷேகத்திற்குள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் பற்றி எறிய வேண்டும். இந்த எழுப்புதல் பற்றி எறிய வேண்டும் என்கிற காரியத்தில் ஆண்டவர் என்னோடு பல வருஷங்களாக என்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை இன்னும் சென்சிட்டிவாக எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை என் உள்ளத்திலே தொடர்ந்து அது எரிந்து கொண்டிருக்கிறது. நான் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு நம்ம வந்து எழுப்புதலுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கக்கூடிய பல தேவ பிள்ளைகளை கர்த்தர் பல இடத்துல ஜெபி எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு பல இடத்துல எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் பல இடத்துல எழும்பி இரவு நேரத்தில் ஜெபிக்கிறார்கள், பகல் நேரத்தில் ஜெபிக்கிறார்கள், 12 மணி நேர ஜெபம், இப்படி பல விதங்களில் நடக்கிறது. இது நல்ல விஷயம். இது எல்லாமே ஆண்டவர் எழுப்புதலை அனுப்ப போகிறார் என்பதற்கு இது ஒரு உள்ளங்கை மேகம் அளவுக்கு ஒரு அடையாளம் தான். இது என்றைக்குமே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார் என்றால் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்பதுதான் அதனுடைய அடையாளம். அப்ப இது ஜெபிக்க வைக்கிறார்னா கண்டிப்பா நடக்க போகிறது. இப்ப இந்த காரியத்தை எனக்கு இன்னும் கர்த்தர் சென்சிட்டிவா கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். இதுல என் உள்ளத்துல சில நாட்களாய் ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம், அதை இப்ப நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்றேன். இன்னைக்கு நம்ம வந்து தேசத்திலே எழுப்புதலை அனுப்பும், தேசத்திலே எழுப்புதலை அனுப்பும், தேசத்திலே எழுப்புதலை அனுப்புங்கிறோம். நல்லது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இதை இன்னும் ஷார்ப்பாக ஜபிக்க தெரியணும். நம்ம தேசத்தில் எழுப்புதலை அனுப்புன்னு சொல்கிறதுல வந்து இது வந்து எனக்கு சொல்கிறது நான் ரொம்ப ஷார்ப்பாக நான் அதை ஃபீல் பண்ணலை. ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல இந்த 120 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார், பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும். இவங்க வந்து தேசத்தில் எழுப்புதலை அனுப்பணும் எங்கேயோ ஜபிச்ச மாதிரி இல்லை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அதில் ஒருத்தன் போயிட்டான், 11 பேர் அந்த இடத்துல வேற ஒருத்தனை ரீப்ளேஸ் பண்ணாங்க. மொத்தத்தில் 120 பேரை கூடினாங்க, கூடி மேலறையில் கூடினாங்க. இந்த 120 பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். இந்த 120 பேருக்குள்ளே அதுக்கு முன்னால இருந்த நிலைமையிலிருந்து அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே அந்த 120 பேருக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துச்சு. நல்லா கவனிக்கணும். எருசலேமிலே ஒரே நாள் அப்படி எழுப்புதல் வரல. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவர் வருஷப்படுத்துறாரு. உடனே எருசலேம் அப்படி எழுப்புதல் பத்தி அறியல. இந்த 120 பேர் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது. 120 பேர் மேல ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அந்த 120 பேர் மேல் பற்ற வைக்கப்பட்ட அந்த அக்னி அது அப்படியே மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பத்த ஆரம்பிச்சது. அதான் நடந்தது. ஒன்று சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவரே தேசத்துல எழுப்புதல் அனுப்பும்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், உங்களுக்குள்ளே எழுப்புதல் இல்லாம நீங்க அப்படி ஜெபிக்கிறது மீனிங்லெஸ். உங்களுக்குள்ளேயே எழுப்புதல் இல்லாம ஆண்டவரே தேசத்தில் எழுப்புதல் அனுப்புறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அர்த்தமற்ற ஜெபம் அது. நான் சொல்றேன், நமக்குள்ளே எழுப்புதல் இல்லாம இன்னொருத்தருக்குள்ள தாருன்னு சொல்றது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கிறேன். எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு பர்சனலா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நீ தேசத்தில் எழுப்புதலை அனுப்பும்னு கேட்கறத விட உனக்குள்ளே எழுப்புதலை மட்டும் கேள். உன்னை நான் பத்த வச்சிட்டேன்னா அது உன் கூட இருக்க அத்தனை பேர் பத்த வச்சிடும். இன்னைக்கு நீங்க என்ன ஜபிக்கணும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரம் எடுக்கப்பட்டு. நான் உங்க குடும்பத்தை கூட சொல்லல, ஒவ்வொரு தனிநபரை சொல்றேன், உங்களுக்குள் எழுப்புதலை கேளுங்கள். உங்களுடைய நிலையை உணருங்கள். என் வாழ்க்கை எவ்வளவு செத்த நிலையில் இருக்கிறது, என் வாழ்க்கை எவ்வளவு நிர்விசாரத்தில் நிறைந்திருக்கிறது, என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பின்மாற்றத்திற்குள் போயிருக்கிறது, என் வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு எவ்வளவு தூரம் தணிந்திருக்கிறது, என் வாழ்க்கையில் எவ்வளவு ஜபக்குறைவு இருக்கிறது, என் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் வேத தியானிப்பு குறை இருக்கிறது, என் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை குறித்த உணர்வு எவ்வளவு குறைவுபட்டிருக்கிறது, என் வாழ்க்கையிலே கூர்மையான மனசாட்சி எவ்வளவு தூரம் மழுங்கி போயிருக்கிறது, என் வாழ்க்கையிலே ஆண்டவரை தேட வேண்டும் என்ற உணர்வு எவ்வளவு தூரம் இல்லாமல் போயிருக்கிறது, என் வாழ்க்கையிலே ஆத்துமாக்களை குறித்த கரிசனை எவ்வளவு தூரம் அற்று போயிருக்கிறது. இதை யோசிங்க, இதை யோசிங்க. பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க, உங்களை மட்டும் பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எழுப்புதலை நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்குள்ளே எழுப்புதல் வராமல் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு எழுப்புதலை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்குள்ளே எழுப்புதல் கேட்டு அதுக்கு பிறகுதான் அது மற்றவங்களுக்குள்ள வருமே தவிர, நீங்களே எழுப்புதல் இல்லாமல் இன்னொருவனுக்கு எழுப்புதலை கேட்கறது அர்த்தமே இல்லாத ஒண்ணு. இந்த 120 பேர் மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்கு பிறகுதான் அது மற்றவங்களுக்குள்ள போச்சே தவிர, இந்த 120 பேர் செத்தவங்களா இருந்தாங்கன்னா இவங்களை வச்சு யாருக்குமே கர்த்தர் எதையும் செஞ்சிருக்க முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு எழுப்புதல் அடைய வேண்டியது தேசம் அல்ல, இன்னைக்கு எழுப்புதல் அடைய வேண்டியது சபை அல்ல, இன்னைக்கு எழுப்புதல் அடைய வேண்டியது நீங்கள் தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தான். இன்னைக்கு எழுப்புதல் அடைய வேண்டியது நீங்க மட்டும்தான். உங்களுக்குள்ளே எழுப்புதல் அடையாமல் நீங்க யாருக்கும் எழுப்புதலை கேட்கறதுல எந்த உரிமையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களை கரெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த எழுப்புதலின் அபிஷேகத்துக்குள்ள வாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானா அது பரவி போயிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். இது எனக்கு பர்சனலா சொல்ற விஷயத்தை நான் உங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன். இது எனக்கென்று என் தனிப்பட்ட வாழ்க்கையோடு என்கிட்ட கருத்தில் இடைபட்டு கொண்டிருக்கிற விஷயங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தான் எழுப்புதலை நாம் முதல்ல பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் எழுப்புதல் எப்பவுமே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளிலும் அந்த 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்த காலத்தில் ஒவ்வொரு நாளிலும் அவர் மேல் அந்த எழுப்புதலின் அக்கினி இருந்துச்சு. அதைத்தான் 120 பேருக்கு அவர் ஷேர் பண்ணார். அந்த 120 பேருக்குள்ள எழுப்புதலின் அக்கினி வந்துச்சு. அதைத்தான் அவங்க எருசலேமில் ஷேர் பண்ணாங்க. அந்த எருசலேமில் இருந்தவங்க மேலே எழுப்புதல் அக்கினி வந்துச்சு. அவங்க தான் சமாரியாவில் ஷேர் பண்ணாங்க. பிலிப்பு போய் சமாரியாவில் ஷேர் பண்ணான். அந்த சமாரியாவிலே யூதேயாவிலே ஷேர் பண்ணாங்க. அப்புறம் பிலிப்பு போய் சமாரியாவில் ஷேர் பண்ணான். இப்படித்தான் எழுப்புதல் படிப்படியாக முழு உலகத்தையும் சந்தித்தது. எழுப்புதல் அடையாத ஒரு தனி நபர் ஒருபோதும் எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வர முடியாது. இந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்றேன், எழுப்புதலை தனிப்பட்ட வாழ்க்கையில் அடையாத எந்த மனுஷனும் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு திருப்பம், பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியுமானவர் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தாமல், உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல், உங்கள் மேல் ஒரு ஆத்ம பாரத்தை வருவிக்காமல் நீங்கள் ஒன்னு சாதிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்குள்ள இருக்கிற அக்கினி தான் இன்னொருவரை பற்ற வைக்குமே தவிர, நம்மளே அவிந்து போன நிலைமையில் இருந்து கொண்டு இன்னொருத்தரை பத்த வைக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுல மீனிங்லெஸ். ஆண்டவர் சொல்வார், முதல்ல உன்னை பத்தவை, அப்புறம் மற்றவங்களை பார்க்கலான்னு. அதான் ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல உன்னை பத்தவை. நீ எரிகிற ஒரு அக்கினி பிளம்பா நீ மாறு. சபை சரித்திரம் முழுவதை நீங்கள் திருப்பி பாருங்கள், அதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணணும்னு இந்த இடத்துல வரல. நான் மனதில் நினைத்து வந்த காரியங்கள் ஒன்று, ஆனால் இப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்தில் இந்த காரியத்தை பேசும்படி என்னை நடத்தி கொண்டிருக்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நான் யோசித்து இன்றைக்கி ஷேர் பண்ண வரல. இது எனக்கு சில நாட்களாக கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் இன்னைக்கு நான் பேச நினைச்சு வந்தது வேற. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ண வைக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எழுப்புதலின் தீ உங்களுக்குள் பற்ற வேண்டும். சபை சரித்திரத்தை முழுவதையும் திருப்பி பாருங்க. அதுதான் நடந்துச்சு. வேல் சென்ற தேசத்திலே 1904 ஐந்தாவது வருஷத்திலும் பெரிய எழுப்புதல் பற்றி எரிந்தது. அதுக்கு 13 ஜெபித்த ஒரு இவான் ராபர்ட்ஸ், அவனுடைய வாழ்க்கை குறித்து நான் படித்து ஒரு நாள் அழுதேன், கண்ணீரோடு அழுதேன். படிக்க படிக்க என்னால் படிக்கவே முடியல, கதர் எழுதி உடஞ்சு அழுதேன். அந்த மனுஷன் அந்த எழுப்புதல் அந்த வேல்ஸ் தேச தீவிலே வருவதற்கு முன்பதாக அவர் ஒரு சிறிய ஒரு வாடகை வீட்டில் இருந்தாராம். அவர் ஒரு திருமணமாகாத வாலிபர், இளம் வயது உள்ளவர், ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன அறையிலே ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாராம். அந்த வீட்டு ஓனர் வந்து ஒரு பெண்மணி. இவர் வந்து அந்த எழுப்புதலுக்குரிய அந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இவர் 13 ஜெபிச்சுட்டு இருக்கிறார். அந்த உச்சக்கட்ட நேரம் வருது. கர்த்தர் இவர் அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ண பிறகு அந்த ரூமில் அவர் வந்து ஜெபிப்பாராம். அப்படி ஜெபிக்கிறத அந்த வீட்டு ஓனர் அந்த பெண்மணி கவனிச்சானாம். கவனிச்சுட்டு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு முடிவு பண்ணான். நல்லா தான் இருந்தான், திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு இவனுக்கு. உருள்றான் கத்துறான், என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான், இவன் பைத்தியம் ஆயிட்டானே, நம்ம வீட்டில் டெனண்டாக வந்துருக்கிறோம், பைத்தியக்காரன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னான், தயவு செய்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டுட்டான், வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களாம். பைத்தியம் பிடிச்சது போல ஜெபிச்சிருக்கிறார். உலகத்து மனுஷர்களுக்கு அவர் ஜெபிச்சது பைத்தியக்காரன தெரிஞ்சது. அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டு ஓனருக்கு இவர் பைத்தியம் பிடிச்சது மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. பைத்தியக்காரனை நம்ம வீட்டில் டெனண்டாக வச்சிருக்கிறோமே என்று சொல்லி வீட்டை காலி பண்ணிட்டாங்களாம். ஆனால் உண்மையிலேயே அவர் மேல் ஊற்றப்பட்டது அந்த எழுப்புதலின் அபிஷேகம். அதுதான் அந்த முழு வேல்ஸ் தேசத்தையும் அசைச்சது. இங்கிலாந்து தேசத்தை அசைத்த மனுஷன் சார்ல்ஸ் ஃபின்னி. சார்ல்ஸ் ஃபின்னியை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது அவர் ஒரு காட்டில் போனார். ஆண்டவர் அவரை நிரப்பினார். ஆண்டவர் அவரை நிரப்பும் போது அவர் சொன்னார், ஆண்டவரே போதும், போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே நீ மேல் அபிஷேகத்தை ஊற்றினா என்னால் தாங்க முடியாதுன்னு. அந்த மனுஷனை வச்சு தான் ஆண்டவர் தேசங்களை கலக்கினார். எங்களது தேசம் அசைக்கப்பட்டது. அமெரிக்க தேசத்தை எல்லாம் கர்த்தர் டிஎல் மூடியை கொண்டு அசைத்தார். அந்த மனுஷனும் அபிஷேகத்திலே நிறைந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். சபை சரித்திரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தா தெரியும், எழுப்புதல் சரித்திரங்களை பார்த்தா தெரியும், ஒவ்வொருவரும் ஜெபித்தவர்கள், தங்களுக்குள் எழுப்புதலை பெற்றவர்கள். செய்மூர் என்று சொல்லி ஒரு மனுஷன், அவர் அமெரிக்க தேசத்திலே இருந்தார். அசூசா ஸ்ட்ரீட் என்ற ஒரு இடத்திலே இருந்தார். வேல்ஸ் தேசத்திலே இவான் ராபர்ட்ஸ் மூலமாய் நடந்த எழுப்புதலை அவர் கேள்விப்பட்டார். அதை பார்க்கிறதுக்காக இந்த செய்மூர் கருப்பினத்தை சேர்ந்த மனுஷன், மதிக்கப்படாத அமெரிக்க தேசத்திலே மதிக்கப்படாத ஒரு கருப்பினத்தை சேர்ந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்டவர், வேல்ஸ் என்ற தேசத்தில் எழுப்புதல் பற்றி எரிகிறது என்று கேள்விப்பட்டு ஆசையோடு ஓடினார். அங்கே ஓடி போய் பார்த்தார். அங்கே இவான் ராபர்ட்ஸ் மூலமாய் நடக்கிற அந்த எழுப்புதலிலே பங்கு பெற்றார். இவருக்குள் அந்த தீ பற்றி கொண்டது. நேராக அமெரிக்காவுக்கு ஓடி வந்தார். வந்து நின்று அங்கிருந்த சபைகளிலே கேட்டார் ஊழியக்காரங்கிட்ட, ஐயா எழுப்புதல் கூட்டம் நடத்தலாம், எழுப்புதல் கூட்டம் நடத்தலாம் என்று சபை ஊழியரிடத்தில் கேட்டார். எந்த ஊழியக்காரங்களை இவர் உற்சாகப்படுத்தலை. ஆனால் போப்பா வேற வேலை இல்லைன்ட்டாங்க. ஒவ்வொருத்தர்ட்டையும் கூப்பிட்டு கேட்டார், நம்ம சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தலாம் என்று கேட்டார். யார் அவர் அங்கீகரிக்கலாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் பார்த்தார் யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இந்த எழுப்புதல் அபிஷேகத்தை அதை அறியாதவர்கள் உணராதவர்கள் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க, பைத்தியக்காரர் தான் நினைப்பாங்க. 120 பேர் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க. வெளியிலிருந்து வேடிக்கப்பட்ட பார்த்த கூட்டம் என்ன சொல்லிச்சு, இவள் மதுபானத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படிதான் தெரியும் உலகத்திற்கு எழுப்புதல் மனுஷர்கள் உலகத்திற்கு பைத்தியக்காரர்களாகவும் குடிகாரர்களாகவும் தெரிவாங்க. அப்போ அந்த செய்மூர் அவருக்குள்ள அந்த எழுப்புதல் அபிஷேகம் இருந்தது. அங்கிருந்த பாரம்பரிய சபைகள் போதகர் இடத்துல போய் பேசுறாரு, யாருமே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. போப்பா வேற வேலையில் நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தார் யாருமே நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க. தெருவில் நின்று பேச ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான், பிளாட்ஃபார்மில் நின்று பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் ரோட்டில் நின்று பிளாட்ஃபார்மில் பேசும்பொழுது ஜனங்கள் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. சபைகளுக்கு ஜனங்க போகிறதுக்கு பதிலாக தெருவில் நின்று பேசுகிற இவர் கூட்டத்தை கேட்கறதுக்கு ஜனங்க கூடி வந்து தெருவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இவர் மேலே அந்த அக்னி வேற ஒன்றும் இல்லை, அது இழுக்குது ஜனங்களை. சபைகளுக்கு ஜனங்க போகிறத விட ரோட்டில் வந்து நின்று இவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியிலே இந்த ஜனங்களுக்கு கூட்டம் நடத்த வேண்டியும் இவருக்கு இடம் இல்லை, யாரும் எந்த சபையும் இவருக்கு திறந்து கொடுக்கல. அந்த நாட்களிலே ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் அங்கே வந்து ஆராதனை நடக்காமல் பூட்டி போட்டு குப்பைத்தொப்படியாக இருந்திருக்குது, குப்பை மேடு மாதிரி கிடந்திருக்குது, குப்பை அடைஞ்சு அது பூட்டி பல மாதங்களாய் பல வருஷம் கிடக்கிற பூட்டி கிடந்திருக்குது, அதை யாரும் யூஸ் பண்ணலை, அப்படி கிடந்திருக்குது. அதை போய் அவன் பெர்மிஷன் கேட்டிருக்காரு, இது சும்மா பூட்டி வேஸ்ட்டை பூட்டி வச்சு கிடக்குறீங்களே, குப்பையாக கிடக்குதே, இதை எனக்கு கொடுக்கன்னு கேட்டிருக்கிறார். சரி சும்மா தானே பூட்டி வச்சுருக்கோன்னு சொல்லி சரி என்னமோ பண்ணிக்கொண்டாங்க. அதை திறந்து சுத்தம் பண்ணி அந்த இடத்துல தான் அவர் கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அதுதான் அசூஜா ஸ்ட்ரீட். அந்த இடத்திலே கர்த்தர் எழுப்புதலை பத்த வச்சார். பல தேசங்களிலிருந்து தேவ பிள்ளைகளை கர்த்தர் தாகமுள்ளவங்களை கொண்டு வந்தார். அந்த அசூஜா ஸ்ட்ரீட் எழுப்புதல் தான் பெண்டிகாஸ்டல் எழுப்புதல். இந்த 20ஆம் நூற்றாண்டிலே முழு உலகத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது. முழு உலகத்திற்கும் அது அந்த எழுப்புதல் இந்தியா தேசம் வரைக்கும் வந்துச்சு. பண்டித ராமாபாய் போன்றவர்கள் மூலமாக இந்திய தேசத்திலும் அந்த எழுப்புதல் பற்ற வைக்கப்பட்டது, முழு உலகத்தையும் சந்திச்சது. காரணம் என்ன? ஒரு அக்கினி பிளம்பு அநேகரை பற்ற வைக்கும். ஒரு அக்கினி பிளம்பு சுற்றி இருக்கிற எல்லாரையும் பற்ற வைத்து விடும். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எழுப்புதலை அடையணும். தேசத்தில் எழுப்புதல் அனுப்பும், சபையில் எழுப்புதலை அனுப்பும். அந்த ஜபெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு ஆண்டவர் எனக்குள்ள எழுப்புதல் அனுப்பும்னு கேளு. எனக்குள்ள எழுப்புதல் அனுப்பும், என்னை பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் நிரப்பும் என்று கர்த்தரிடத்தில் கேளு. உங்கள் மேல ஊத்தப்பட்டாதான் அது உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க மேல ஊத்தப்படும், இல்லைன்னா அது நடக்க சாத்தியம் கிடையாது. இது ஆண்டவருடைய பாரம், ஆண்டவருடைய திட்டம் இதுதான். இப்படித்தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் செயல்பட போகிறார். இந்த வார்த்தைகள் தான் அநேகருடைய வாழ்க்கைக்குள் எழுப்புதல் தீயை பற்ற வைக்கப் போகிறது. நிச்சயம் ஒரு பெரும் கூட்ட ஜனங்களை கர்த்தர் அக்கினி பிளம்பாய் மாற்றப் போறாரு. சபைகளிலே பற்றி எரிய போகிறது, அது தேசத்திற்குள்ள போக போகிறது. பிசாசின் கிரியைகள் மொத்தத்திலே அழிக்கப்பட போகிறது. புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறப் போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கப் போகிறது. இதெல்லாம் நடக்கப் போகிற காரியங்கள். அதுக்காக தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் திட்டமிட்டு பல காரியங்களை கர்த்தர் அனுப்புகிறார். இன்னைக்கு முழு உலகத்திலும் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்னோடு பேசின விஷயங்களை நான் ஆராதனை நேரத்திலிருந்து நான் சொல்லிட்டே இருந்தேன். இந்த கொரோனா வைரஸோ இதனால ஜனங்கள் செத்து மடிவதோ ஆண்டவருடைய காரியம் கிடையாது. திருப்பி சொல்றேன், இது ஆண்டவருக்கும் இந்த காரியங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நபருடைய மரணத்திற்கும் என் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் அப்படி செய்கிறவரே கிடையாது. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இதை பிசாசு சாதகமாக மனுஷருடைய பாவங்களை அவன் பயன்படுத்தி கொண்டு ஜனங்களை கொன்று குவித்து ஆத்துமாக்களை நரகத்திலே நிறைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தீமை செய்கிறான், ஆனால் ஆண்டவரோ சீக்கிரத்தில் அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே யோசேப்பு இந்த வார்த்தையை சொன்னான், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களுக்கு ரட்சிப்புண்டாகும்படி தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிசாசு இன்னைக்கு தீமை செய்கிறான். அவன் நினைச்சிட்டான் இப்படி கொள்ளை நோய்களை கொண்டு வந்து நரகத்தை நிறைச்சிடலாம் நினைச்சிட்டான். நெவர், நடக்கவே நடக்காது. அவன் தீமை செய்கிறான், கொள்ளை நோயை கொண்டு வந்து மொத்த மொத்தமாய் நரகத்தை நிறைச்சிடலாம். இல்லை, இனிதான் ஜனங்கள் உணர்வடைய போகிறார்கள். இதற்காக தேவ பிள்ளைகள் ஜெபிக்க போகிறோம். ஜனங்கள் உணர்வடைய போகிறார்கள். இங்கிலாந்து தேசத்தில் பூட்டப்பட்ட சபைகள் மறுபடியும் திறக்கப்பட போகிறது. மறுபடியும் மால்களாய் மாறினவைகள் எல்லாம் மறுபடியும் சபைகளாய் மாறப்போகிறது. போன சபைகளுக்கு பதிலாய் இரட்டத்தனையான புதிய சபைகளை கர்த்தர் எழுப்ப போறார். எல்லா இடத்திலையும் ஜனங்கள் உணர்வடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாறப்போறாங்க. செத்த ஆவிக்குரிய நிலைமையிலே நிர்விசாரிகளாய் இருந்தவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய உயிர் மீட்சி அடைய போறாங்க. பிசாசு என்ன நடக்க போகிறது என்பதை தெரியாமல் தன் தலைமையில் அவனை தானே மண்ணை அள்ளி போட்டுருக்கிறான். அவன் தீமை செய்கிறான், அவன் ஜெயிச்சதான் நினைக்கிறான். ஆனால் அது அவனுக்கே வினையாக மாறப்போகிறது என்பது அவனுக்கே தெரியாது. சீக்கிரத்தில் அவன் செய்திருக்கிற இந்த காரியங்கள் அவனுக்கே பிரச்சனையாய் வினையாய் மாறப்போகிறது. இதுதான் பிசாசனுடைய காரியம். யோசேப்புக்கு கர்த்தராகிய ஆண்டவர் அவனுடைய 17வது வயசிலே ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களை குறித்து அவனை குறித்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்தினார். அவன் நினைச்சான் யோசேப்பை க்ளோஸ் பண்ணிட்டான் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்காதுன்னு. அதான் சகோதரர்கள் பேசினாங்க, சொப்பனக்காரன் வரான், இவனை கொண்டு போடுவோம், இவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம்னு பேசினாங்க. அது பிசாசனுடைய வார்த்தை. அவன் நினைச்சான், பிசாசு நினைச்சான், இந்த யோசேப்பை கொண்டு போட்டலாம், எப்படி இவனை குறித்து சொல்லப்பட்டது நடக்கும் நினைச்சான். ஆனா யோசேப்பை கொல்ல முடியல, ஏன்னா ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டிருந்தார். அவன் நினைக்கிறான் பிசாஸ் இப்படித்தான், ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செஞ்சு சாதித்து செல்லலாம், நடக்காது. ஆண்டவர் செய்ய நினைக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் கொண்டு வரப்போகிற எழுப்புதலை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. அவன் கொஞ்ச நேரம் ஜெயிக்கிறது போல இருக்கும், ஆனால் பின்னால் அது அவனுக்கே வினையாக திரும்பும். அதே யோசேப்பை கர்த்தர் வெகு ஜனங்களுக்கு முழு உலகத்திற்கும் அவனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எழுப்புதலின் பாத்திரமாக அவன் மூலமாய் முழு உலகத்தையும் கர்த்தர் அன்றைக்கு உணவினால் போஷித்தது போல இன்றைக்கும் நம்மை கொண்டு முழு உலகத்தையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் போஷிக்க போகிறார். அதான் நடக்க போகுது. அன்றைக்கு யோசேப்பு முழு உலகத்திற்கும் தானியத்தை விநியோகித்தான். இன்றைக்கு தானியமாகிய வேத வசனத்தை முழு உலகத்திற்கும் இந்தியர்களாகிய நாம் விநியோகிக்க போகிறோம். ஆண்டவர் அதை செய்ய போறார். பிசாசு என்னைக்குமே மூடன், அவன் ஒரு மூடன். இயேசு கிறிஸ்துவை கொல்லுவதற்கு அவர் குழந்தையாய் இருக்கும் பொழுதே ஏரோதவை தூண்டி விட்டான். அவன் நினைச்சான் கொண்டுட்டு எல்லாம் காரியம் நடக்கும். கர்த்தர் அதை விட்டு கொடுக்கல. கடைசியிலே அவனை எத்தனையோ முறை அவரை கொல்லுவதற்கு ஜனங்களை தூண்டினான். அவரை கொல்லுவதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்ட சம்பவங்கள் உண்டு. லூக்கா 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரை அந்த பட்டணத்தில் மேலிருந்து மலையிலிருந்து தலைகளாய் தள்ளிவிடும்படி அவரை இழுத்துக்கொண்டு போனார்கள். அவரை அடிக்கும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இப்படிலாம் நடந்துச்சு. ஒருபோதும் அவரை ஒன்றும் செய்ய முடியல. வேதம் சொல்லுகிறது அவருடைய வேலை வராதபடியினால் ஒன்றும் நடக்கவில்லை. பிசாசு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. கடைசியில பார்த்தான் அவரை சிலுவையிலே கொல்லுவதற்கு அவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டான். சாப்டர் க்ளோஸ் நினைச்சான். ஆனால் அவருடைய சிலுவை மரணம் தான் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பின் வாசலை திறக்கும் என்பது அவனுக்கு தெரியாது. அதுதான் அவனுடைய மூடத்தனம். அவன் ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சாப்டர் க்ளோஸ் நினைச்சான், அங்கதான் எழுப்புதலை கர்த்தர் பற்ற வைக்க போகிறார்ன்றது அவனுக்கு தெரியாது. இதுதான் நடக்குது. ஒவ்வொரு அப்போஸ்தலரை கொண்டுட்டாக்க சாப்டர் க்ளோஸ் நினைச்சான். ஸ்தேவானை கொண்டுட்டா அதோட சாப்டர் க்ளோஸ் நினைச்சான். ஸ்தேவான் கொல்லப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் பவுலை எழுப்புறாரு. சில காரியத்தை அவன் செய்து முடிச்சுட்டு இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைப்பான். அதை விட பவர்ஃபுல்லா ஆண்டவர் அடுத்ததை எழுப்புவார். இது ஆண்டவருடைய காரியம். இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டா முடிஞ்சிருச்சு. அதை விட பவர்ஃபுல்லா அப்போஸ்தலரை கர்த்தர் பயன்படுத்தினார். அது அவனுக்கு தெரியாது. இப்படிதான் எல்லாமே நடக்கும். ஸ்தேவானை கொண்டுட்டா முடியும், இல்லை அதை விட பவர்ஃபுல்லான பவுல் அதுக்கு பிறகுதான் வருவார். எல்லாம் ஆண்டவர் செய்யறது. இதெல்லாம் இன்னைக்கும் நடக்க போகிற காரியங்கள். இதெல்லாம் நோட் பண்ணிக்க, இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் இதையெல்லாம் செய்ய போறார். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் பரிசு தாவியினாலும் அக்கினியினாலும் ஒவ்வொரு தனி நபர்களை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கூட இருக்கிறவர்களுக்கு பற்ற வைக்க போகிறார். நம்முடைய சபையிலே இந்த எழுப்புதலின் அக்னி வல்லமையோடு பற்றி எரிய போகிறது. சபை ஜனங்கள் அத்தனை பேரையும் அந்தந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் வைத்து அந்தந்த இடங்களில் எழுப்புதலின் அக்னி கர்த்தர் பற்ற வைக்க போகிறார். நான் நம்முடைய சபையின் தேவ பிள்ளைகளுக்கு நான் முதலாவது இப்ப சொல்றேன், நம்முடைய சபையை பொறுத்த மட்டிலே பக்கத்தில் இருக்கிறவர்களை விட தூரத்தில் இருந்து நிறைய பேர் வரீங்க. பல இடங்களிலே இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உங்களை, நீங்கள் இருக்கிற பல தூரமான இடங்களிலே உங்களை கொண்டு கர்த்தர் எழுப்புதலின் தீயை பற்ற வைப்பார். நடக்கும். ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை செய்வார். எழுப்புதலின் தீ தேசம் முழுவதிலும் பற்றுவதற்கு பறந்து விரிந்த எல்லா இடத்திலையும் ஆண்டவர் தம்முடைய தீயை பற்ற வைக்க வேண்டும். அதை ஆண்டவர் செய்ய போறார். அதற்கான நாள் நெருங்கி இருக்கிறது. அதனாலே இன்றைக்கு உலகத்திலே பிசாசு கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தாலும் சீக்கிரம் அதற்கு முடிவு வரப்போகிறது. இதற்கு பிறகுதான் காரியம் மாறுதலாய் நடக்கப் போகிறது. ஆண்டவர் நினைப்பதுதான் நடக்கும். தேவன் செய்வது எதுவோ அது கண்டிப்பாக நடக்கும். தேவன் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. நடக்கத்தான் போகிறது. ஆயத்தமாக வேண்டும். நாம ஜெபிக்கணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு காரியத்தை சொல்றேன். ஒன்னு, ஆண்டவரே எனக்குள்ளே அந்த எழுப்புதலின் அக்கினியை ஊற்றும். என்ன பத்த வைங்கன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், இன்றைக்கு இருக்கிற காரியத்திற்காக ஜனங்கள் உணர்வடைந்து மனந்திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் இந்த வாதையை நிறுத்துறதற்கு ஜனங்களின் மனந்திரும்புதல் அவசியமா இருக்குது. ஏன்னா ஜனங்களின் பின்மாற்றம் தான், ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விட்டது தான் பிசாசுக்கு வாசல திறந்தது. ஜனங்கள் மனந்திரும்பி விட்டால் வாசல் அடைக்கப்பட்டுடும். குரோனா நின்று போயிடும். மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுடும். தேசத்துல எழுப்புதல் அடுத்த காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஜனங்கள் உணர்வடையணும். நிர்விசாரமாய் போன கர்த்தரை அறிந்த ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் என்று பெயர் பெற்றும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உணர்வடைந்து ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்படுவதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள், ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எல்லாவற்றையும் அருமையாய் செய்கிறார். இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அத்தனை காரியங்களும் ஆண்டவரால் உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற நேரடி வார்த்தைகள் இவைகள். என் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை இந்த சரீரத்துக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுத்தினார். நான் அல்ல, இந்த சரீரத்தை ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். இந்த சரீரத்திலிருந்து ஆடியபிள் வாய்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் அல்ல, இது என் ஞானமும் அல்ல, என் அறிவும் அல்ல, என் காரியம் ஒன்றும் அல்ல. இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த சரீரத்தை ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கார். அவ்வளவுதான். இந்த சரீரத்துக்குள்ளிருந்து ஆண்டவர் உங்களுக்கு உரிய காரியத்தை, அதை எனக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு எழுப்புதலின் பாத்திரம். பரிசு தாவியினாலும் அக்கினியினாலும் கர்த்தர் அபிஷேகித்து பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்க தற்செயலா யாரும் கேட்கல. நம்முடைய சபையை சார்ந்தவர்கள், சபைக்கு வராமல் இன்னும் பல இடத்திலே பலரை கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க வைத்திருக்கிறார். நீங்க யாரும் தற்செயலா கேட்கல. இன்னும் இந்த செய்தியை கேட்க போவதற்கு இன்னும் அநேகரை கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அவர்கள் கேட்க போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய எழுப்புதலின் தீயை கர்த்தர் பற்ற வைக்கப் போகிறார். இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நம்மை அபிஷேகித்து தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வரப்போறார். நமக்குள் பற்ற வைக்கப்படுகிற அக்கினி நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் பற்றி கொள்ளும். அதுக்குதான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராலும் அக்கினியினாலும் நம்மை நிரப்புகிறவர். நமக்குள்ளே பெற்றிருக்கிற அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் அல்ல. அதற்குள் அக்கினி அடங்கியிருக்கிறது. அதற்குள் வல்லமை நிறைந்திருக்கிறது. அது அவிந்து போக விடாதிருங்கள். நிர்விசாரத்தினால் அது பலனற்றதாய் போய்விட விட்டு விடாதிருங்கள். அனலூட்டி எழுப்புங்கள். தேசத்தில் எழுப்புதலை கேட்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்குள்ள எழுப்புதலை கேளுங்க. உங்களுக்குள்ளே எழுப்புதல் வராமல் நீங்கள் தேசத்துக்குள்ளே எழுப்புதலை கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. உனக்குள்ளேயே இல்லையே, நீ எதுக்கு நீ மற்றவங்களுக்கு கேட்குறேன்னு கர்த்தர் திருப்பி கேட்டான்னா என்ன செய்வீங்க? உனக்குள்ளே இல்லாததை எப்படி நீ மற்றவங்களுக்கு நீ கேட்குறேன்னு கர்த்தர் கேட்பார் இல்லை? ஃபஸ்ட் உங்களை பாருங்கள். ஃபஸ்ட் உங்களை பாருங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களை அடுத்தது பார்க்கலாம். முதல்ல உங்களை பாருங்க. முதல்ல என்ன நாம் பார்க்கணும்? முதல்ல உங்களை பாருங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களை அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் சபையை பார்க்கலாம், அப்புறம் தேசத்தை பார்க்கலாம், அப்புறம் உலகத்தை பார்க்கலாம். முதல்ல உங்களை பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்குள் ஒரு எழுப்புதலின் அக்கினி வேணும். எல்லாரும் ஆண்டவருக்கு நேராய் உங்கள் இருதயத்தை தரங்க. ஆண்டவரே, என்னுடைய நிர்விசாரத்திலிருந்து நான் எழும்பணும், என்னுடைய ஜெப குறைவிலிருந்து நான் எழும்பணும், என்னுடைய பரிசுத்த குலைச்சலிலிருந்து நான் எழும்பணும், என்னுடைய உணர்வுள்ள இருதயத்திலே நான் குறைந்து போயிருக்கிற நிலையிலிருந்து நான் எழும்பணும், ஆத்ம பாரத்திலே குறைந்து போயிருக்கிற நிலையிலிருந்து நான் எழும்பணும், என் வைராக்கியத்தில் நான் எழும்பணும், உமக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கிற நிலையிலே நான் எழும்பி வரணும், உமை விட வேறு எதையும் நேசிக்காத ஒரு இருதயத்திலே நான் எழும்பி வரணும். இருக்கிறது கொஞ்ச காலம். ஆண்டவருக்காக என் வாழ்க்கை, ஆண்டவர் ஒருவருக்காகவே என் வாழ்க்கை, அவருக்கு பயன்படாத ஒரு வாழ்க்கை எதுக்கு? என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு பயன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு? என்னை படைத்த ஆண்டவருக்கு பயனற்ற ஒரு வாழ்க்கை எதற்கு? எனக்காக ஜீவன் தந்த இரட்சகருக்கு பயன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு? அவருக்குத்தான் அது பயன்படுத்தப்படணும். உங்களுக்காக வாழ்ந்தது போதும், உங்கள் குடும்பத்திற்காக வாழ்ந்தது போதும், பணம் சம்பாதிக்கிறதற்காகவே ஓடினது போதும். நிறுத்துங்கள் அந்த வாழ்க்கையை, நிறுத்துங்கள் அந்த நிர்விசாரத்தை. நிர்விசாரத்தை விட்டு வெளியே வாங்க. கேளுங்க, என்னையும் பரிசுத்த ஆவியானவரால் அக்கினியினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். எனக்குள் அக்கினியை பத்த வைங்க, எனக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை பத்த வைங்க. ஆண்டவரே, எனக்குள் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை பத்த வைங்க. ஆண்டவரே, எனக்குள் பத்த வைங்க, எனக்குள் உங்களுடைய அக்கினியை பத்த வைங்க. ஆண்டவரே, ஓ ஷிபாக்கா கரா தூபியாரா, ஓ ஜீசஸ், எனக்குள் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை பத்த வைங்க. இன்றைக்கு உடைய பாரத்தை ஆண்டவரே நீங்க கொட்டிட்டீங்கப்பா, பத்த வைங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேருக்குள்ளவும் உங்களுடைய அக்கினியை பத்த வைங்க. இப்ப வீடுகளுக்குள் இருக்கிற மது பிள்ளைகளின் மேல் உடைய அக்னியை பத்த வைங்க. இந்த செய்தியை கேட்டவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய அக்னியை பத்த வைங்க. இனி கேட்க போகிறவர்கள் மேலும் உடைய அக்னியை பத்த வைங்க. பரிசுத்தாவியும் அக்னியும், பரிசுத்தாவியும் அக்னியும் எங்கள் வாழ்க்கையில பத்த வைங்க. ஆண்டவரே நீங்க பத்த வைங்க அப்பா, பத்த வைங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இருக்கிறத ஒரு வாழ்க்கை வீணாய் போய்விடக்கூடாதப்பா, இருக்கிறத ஒரு வாழ்க்கை வீணாய் போய்விடக்கூடாது. எங்கள் கடைசி மூச்சு வரையிலும் உமக்கென்று நீங்க செய்ய நினைக்கிறதை செய்துவிட்டு நாங்கள் அந்த உலகத்தை விட்டு உம்மிடத்துல வர வேண்டும். ஆண்டவரே, எங்களை கொண்டு நீங்க செய்ய நினைக்கிறதை நாங்கள் செய்து முடித்து விட்டு உங்க ராஜ்யத்திற்கு நான் உங்களோடு இருக்கிறதற்கு வர வேண்டும் அப்பா. எங்களை பற்ற வைங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் பற்ற வைங்க. ஆண்டவரே உம்முடைய அக்கினியை பத்த வைங்க அப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஓ ஜீசஸ், உங்களால எல்லாம் எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது. எங்களுக்குள் நீங்க செய்ய நினைக்கிற காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்பா. எங்களுக்குள் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. எங்களுக்குள் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க ஆண்டவரே. நாங்க எதையும் செய்யக்கூடாது, பிசாசு எங்களுக்குள் எதையும் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. நீங்க செய்ய நினைக்கிறத செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்ய நினைக்கிறத செய்யுங்க. எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா, நீங்க மகிமைப்படுங்க. முழு உலகத்திற்கும் உடைய கிருபை வெளிப்படட்டும். நிர்விசாரங்கள் முழு உலகத்திலிருந்து வெளியேறட்டும். மூடப்பட்ட சபைகள் திறக்கப்படட்டும். நிருவிசாரிகளாய் பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் ஒரு பெரும் சேனையாய் எழுபட்டும், உலர்ந்த எலும்புகள் ஒரு பெரும் சேனையாய் உமக்காக எழும்பி நிற்கட்டும். தேவரீர் காரியங்களை மாற்றுங்க, மாறுதலாய் முடியட்டும். நீங்க மாத்திர மகிமைப்படுங்க. நம்ம விரோதியாகிய பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். நீங்க மகிமைப்படுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.